சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை July 10, 2022. தலைப்பு: சாக்ரமெண்ட், கோல்டன் உரை, நீதிமொழிகள், துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவறுப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: சங்கீதம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். பாடம் பிரசங்கம் பைபிளிலிருந்து. மீகா: எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வரவேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும், எண்ணெயாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும், என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயஞ்செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இராஜாக்கள்: அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சியோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலொமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும், கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரரிலுள்ள பிதாக்களின் தலைவர் அனைவரையும் எருசலேமில் ராஜாவாகிய சாலொமோன் தன்னிடத்திலே கூடிவரச் செய்தான். இஸ்ரவேல் மனுஷரெல்லாரும் 7ஆம் மாதமாகிய இத்தானி மாதத்து பண்டிகையிலே ராஜாவாகிய சாலொமோனிடத்தில் கூடி வந்தார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் அனைவரும் வந்திருக்கையில் ஆசாரியர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து, பெட்டியையும் ஆசரிப்பு கூட்டாரத்தையும் கூட்டாரத்தில் இருந்த பரிசுத்த பணிமுட்டுகள் அனைத்தையும் சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் அவைகளை சுமந்தார்கள். ராஜாவாகிய சாலொமோனும் அவனோடே கூடின இஸ்ரவேல் சபையனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்குமில்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். அப்படியே ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆலயத்தின் சந்நிதி ஸ்தானமாகிய மகாபரிசுத்த ஸ்தானத்திலே கேருபீன்களுடைய செட்டைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தார்கள். கேருபீன்கள் பெட்டியிருக்கும் ஸ்தானத்திலே தங்கள் 2 செட்டைகளையும் விரித்து உயர இருந்து பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூட்டிக்கொண்டிருந்தது. தண்டுகளின் முனைகள் சந்நிதி ஸ்தானத்திற்கு முன்னான பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்படத்தக்கதாய் அந்த தண்டுகளை முன்னுக்கு இழுத்தார்கள். ஆகிலும் வெளியே அவைகள் காணப்படவில்லை. அவைகள் இந்நாள் வரைக்கும் அங்கே தான் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோடே உடன்படிக்கை பண்ணுகிற போது மோசே ஓரேபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்ததில்லை. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியன் செய்கிறதற்கு நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ரோமர். அப்படியிருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். மத்தேயு. புளிப்பில்லாத அப்பப்பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய், என் வேலை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடே கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். இயேசு கற்பித்தபடி சீஷர்கள் போய் பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள். சாயங்காலமான போது பன்னிருவரோடும் கூட அவர் பந்தியிருந்தார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இது முதல் இந்த திராட்சப்பழரசத்தை நவமானதாய் உங்களோடே கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். யோவான். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடே கூட வேறிரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். யோவான். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். இயேசு அவளை நோக்கி, மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து, பிரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமாம். இயேசு அவளை நோக்கி, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை, நீ என் சகோதரரிடத்திற்கு போய். நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார். யோவான். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின விவரமாவது, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக்க என்றார். இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக்க என்றார். மூன்றாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாந்தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக்க என்றார். எபிரேயர். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேரி பேக்கர் ஏடி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீது தி ஸ்கிரிப்ட்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். எல்லா பத்தியின் பொருளும் தெய்வீக அன்பின் பிரதிபலிப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம், நோயை குணப்படுத்துதல் மற்றும் பாவத்தை அழித்தல். எங்கள் குரு சொன்னார், நீங்கள் என் மீது அன்பு கொண்டால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள். இரத்தத்தின் ஆன்மீக சாராம்சம். தியாகம். இயேசுவின் ஆவிக்குரிய பலியின் பலன் மனித இரத்தத்தின் நமது உணர்வால் வெளிப்படுத்தப்படுவதை விட அளவற்றது. இயேசுவின் ஸ்தூல இரத்தம் சபிக்கப்பட்ட மரத்தின் மீது சிந்தப்பட்ட போது பாவத்திலிருந்து சுத்திகரிக்க மிகவும் பயனுள்ளதாக இல்லை. அது அவர் தனது தந்தையின் வியாபாரத்தை பற்றி தினமும் செல்லும் போது அவரது நரம்புகளில் பாய்வதை விட அவருடைய உண்மையான சதையும் இரத்தமும் அவருடைய உயிர் அந்த தெய்வீக வாழ்வில் பங்கெடுக்கும் அவர்கள் உண்மையிலேயே அவருடைய சதையை உண்கிறார்கள், அவருடைய இரத்தத்தை குடிக்கிறார்கள். இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முந்தைய இரவு நிசான் மாதத்தில் தம் சீடர்களுடன் சாப்பிட்ட பஸ்கா ஒரு துக்ககரமான சந்தர்ப்பம். பகல் முடிவில் எடுக்கப்பட்ட ஒரு சோகமான இரவு உணவு. நிழல்கள் வேகமாக விழும் ஒரு புகழ்பெற்ற வாழ்க்கையின் அந்தி நேரத்தில் இந்த இரவு உணவு என்பது இயேசுவின் சடங்குகள் அல்லது விஷயத்திற்கான சலுகைகள் என்றென்றும் மூடப்பட்டது. அவரது சீடர்கள் சோகமாகவும் அமைதியாகவும் தங்கள் எஜமானரின் துரோகத்தின் நேரத்தை எதிர்பார்த்து பரலோக மன்னாவில் பங்கு பெற்றனர். இது பழங்காலமாக வனாந்தரத்தில் சத்தியத்தின் துன்புறுத்தப்பட்ட ஆதரவாளர்களுக்கு உணவளித்தது. அவர்களுடைய அப்பம் வானத்திலிருந்து இறங்கி வந்தது. இது ஆன்மீக இருப்பு. நோய்வாய்ப்பட்டவர்களை குணப்படுத்துதல் மற்றும் பிழைகளை துடைத்தல் ஆகியவற்றின் பெரிய உண்மை. அவர்களின் எஜமானர் முன்பு எல்லாவற்றையும் விளக்கினார். இப்போது இந்த ரொட்டி அவர்களுக்கு உணவளித்து பராமரிக்கிறது. அவர்கள் இந்த ரொட்டியை வீடு வீடாக சுமந்து மற்றவர்களுக்கு பிரித்து விளக்கி இப்போது அது தங்களை தேற்றிக் கொண்டது. இந்த ஆன்மீக உண்மைக்காக அவர்களின் குரு வன்முறைக்கு ஆளாக நேரிட்டது மற்றும் அவரது துக்கக் கோப்பையில் வடிகட்டப்பட்டது. அவர் அவர்களை விட்டுவிட வேண்டும். நித்திய வெற்றியின் பெரும் மகிமை அவரை நிழலிட அவர் நன்றி செலுத்தி, நீங்கள் அனைவரும் குடியுங்கள் என்றார். அவனில் உள்ள மனித உறுப்பு தெய்வீகத்துடன் போராடிய போது எங்கள் பெரிய ஆசிரியர் கூறினார், என் விருப்பம் அல்ல ஆனால் உங்கள் விருப்பம், அதாவது மாம்சம் அல்ல ஆவியானவர் என்னில் பிரதிநிதித்துவப்படுத்தப்படட்டும். இது ஆன்மீக அன்பின் புதிய புரிதல். இது கிறிஸ்துவுக்காக அல்லது சத்தியத்திற்காக அனைத்தையும் கொடுக்கிறது. அது தன் எதிரிகளை ஆசீர்வதிக்கிறது, நோயுற்றவர்களை குணமாக்குகிறது, பிழைகளை துரத்துகிறது, இறந்தவர்களை அக்கிரமங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் எழுப்புகிறது, மேலும் ஏழை எளியவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறது. கலிலியன் கடலின் கரையில் நடந்த மகிழ்ச்சியான சந்திப்பில் பிரகாசமான காலை நேரத்தில் நம்முடைய கர்த்தரின் கடைசி இரவு உணவுக்கும் அவருடைய சீடர்களுடன் கடைசி ஆன்மீக காலை உணவுக்கும் இடையே என்ன வித்தியாசம்? அவருடைய இருள் மகிமையிலும் அவருடைய சீடர்களின் துக்கம் மனம் திரும்புதலிலும் சென்றது. இதயங்கள் தண்டிக்கப்பட்டன, பெருமை கண்டனமானது. ஒரு புதிய ஒளியின் விடியலில் நமது இறைவனுடனான இந்த ஆன்மீக சந்திப்பு கிறிஸ்தவ விஞ்ஞானிகள் நினைவு கூறும் காலை உணவாகும். அவர்கள் கிறிஸ்துவின் முன் தலை வணங்குகிறார்கள். சத்தியம். அவர் மீண்டும் தோன்றுவதை பெறவும் தெய்வீக கொள்கையான அன்புடன் அமைதியாக தொடர்பு கொள்ளவும். அவர்கள் தங்கள் இறைவனின் மரணத்தின் மீதான வெற்றியையும் மரணத்திற்கு பின் மாம்சத்தில் அவர் சோதனை செய்ததையும் மனித சோதனையின் உதாரணத்தையும் பொருள் அல்லது மாம்சத்திற்கு மேலாக அவர் ஆன்மீகம் மற்றும் இறுதி ஏற்றத்தையும் கொண்டாடுகிறார்கள். நம்முடைய ஞானஸ்நானம் எல்லா பிழைகளிலிருந்தும் ஒரு சுத்திகரிப்பு. எங்கள் நற்கருணை என்பது ஒரே கடவுளுடன் ஆன்மீக தொடர்பு. நம்முடைய ரொட்டி வானத்திலிருந்து இறங்கி வரும் சத்தியம். எங்கள் கோப்பை சிலுவை. எங்கள் மது அன்பின் உத்வேகம். எங்கள் மாஸ்டர் குடித்து அவரை பின்பற்றுபவர்களுக்கு பாராட்டும் வரைவு. இயேசுவின் கடைசி ஆதாரம் மிக உயர்ந்தது, மிகவும் உறுதியானது, அவருடைய மாணவர்களுக்கு மிகவும் இலாபகரமானது. மிருகத்தனமான துன்புறுத்துபவர்களின் இழிநிலை, அவரை காட்டிக் கொடுத்தவரின் துரோகம் மற்றும் தற்கொலை ஆகியவை தெய்வீக அன்பால் மனிதனை மகிமைப்படுத்துவதற்கும் கடவுளை பற்றிய உண்மையான யோசனையின் மூலம் முறியடிக்கப்பட்டன. இயேசுவை துன்புறுத்துபவர்கள் கேலி செய்து கொள்ள முயன்றனர். இயேசு போதித்த சத்தியத்தின் இறுதி நிரூபணம், அதற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டது, உலகிற்கு ஒரு புதிய சகாப்தத்தை திறந்தது. அவரது செல்வாக்கு நிலைத்திருக்க அவரை கொன்றவர்கள் அதை நீட்டித்தனர். இயேசு அவர் அருந்திய கசப்பு கோப்பையின் காரணமாக ஆர்ப்பாட்டத்தில் உயர்ந்தார். மனித சட்டம் அவரை கண்டனம் செய்தது, ஆனால் அவர் தெய்வீக அறிவியலை வெளிப்படுத்தினார். அவரது எதிரிகளின் காட்டுமிராண்டித்தனத்திற்கு வெளியே அவர் பொருள் மற்றும் மரணத்தை மீறி ஆன்மீக சட்டத்தின் கீழ் செயல்பட்டார். மேலும் அந்த ஆன்மீக சட்டம் அவரை தாங்கியது. தெய்வீகம் ஒவ்வொரு கட்டத்திலும் மனிதனை வெல்ல வேண்டும். இயேசு கற்பித்த மற்றும் வாழ்ந்த அறிவியல், வாழ்க்கை, பொருள் மற்றும் புத்திசாலித்தனம் பற்றிய அனைத்து பொருள் நம்பிக்கைகளையும் அத்தகைய நம்பிக்கைகளிலிருந்து வளரும் பல பிழைகளையும் வெல்ல வேண்டும். வெறுப்பின் மீது அன்பு வெல்ல வேண்டும். உண்மையும் வாழ்க்கையும் பிழை மற்றும் மரணத்தின் மீதான வெற்றியை முத்திரையிட வேண்டும். முட்களை ஒரு கிரீடத்திற்காக ஒதுக்கி வைப்பதற்கு முன், நல்லது மற்றும் உண்மையுள்ள வேலைக்காரனே என்ற ஆசீர்வாதத்தை பின்பற்றி ஆவியின் மேன்மையை நிரூபிக்க வேண்டும். இயேசுவின் நினைவாக அப்பம் புசித்து திராட்சை ரசம் அருந்துபவர்கள் அனைவரும் அவருடைய கோப்பையை அருந்தி அவருடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவின் கொள்கைக்காக அனைத்தையும் விட்டுவிட உண்மையிலேயே தயாராக இருக்கிறார்களா? பிறகு ஏன் இந்த உத்வேகத்தை ஒரு இறந்த சடங்கிற்கு காரணம் காட்டுவதற்கு பதிலாக தவறை எரிந்துவிட்டு உடலை பரிசுத்தமாகவும் கடவுளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் ஆக்குவதன் மூலம் உண்மை புரிந்து கொள்ளப்பட்டதா? கிறிஸ்து சத்தியம் ஆர்ப்பாட்டத்தில் நம்மிடம் வந்திருந்தால் வேறு எந்த நினைவு சின்னமும் தேவையில்லை. ஏனென்றால் ஆர்ப்பாட்டம் இம்மானுவேல் அல்லது நம்முடன் கடவுள். ஒரு நண்பர் நம்முடன் இருந்தால் அந்த நண்பரின் நினைவு சின்னங்கள் நமக்கு ஏன் தேவை? திருமறையில் பங்கு கொண்ட அனைவரும் உண்மையாகவே இயேசுவின் துன்பங்களை நினைவு கூர்ந்து அவருடைய கோப்பையை அருந்தி இருந்திருந்தால் அவர்கள் உலகையே புரட்டி போட்டிருப்பார்கள். பௌத்திக சின்னங்களின் மூலம் அவருடைய நினைவை நாடுவோர் அனைவரும் சிலுவையை எடுத்து நோயுற்றவர்களை குணப்படுத்தி தீமைகளை விரட்டி கிறிஸ்துவை அல்லது சத்தியத்தை ஏழைகளுக்கு பிரசங்கித்தால் ஏற்றுக்கொள்ளும் சிந்தனை அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளை கொண்டு வருவார்கள். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.